ஹரி ஓம், அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு வந்து குருகீதை. இது வந்து சிவன் பார்வதி இருவருக்கும் நடந்த ஒரு சம்வாதம். அதாவது ஒரு குருவினுடைய பெருமையை பார்வதி தேவிக்கு வந்து சிவபெருமான் எடுத்து உபதேசிப்பது போல ஒரு பகுதி ஸ்கந்த புராணத்தில் வருது. அதை மையமாக வைத்து தான் நம்ம இந்த உத்தரகாண்டம்ங்கிற பகுதியில் இந்த குரு கீதையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கடந்த வகுப்புகள் மூலமாக நம்ம வந்து மூன்று ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ இன்றைக்கு நம்ம நான்காவது ஸ்லோகம் பார்க்க இருக்கிறோம். எப்பவும் போல ஜெய்ம பவானி அம்மா பாடுவாங்க.
யத் ப்ராப்ய ந புனர்யாதி நரஹ சம்சார பந்தனம் ததாவிதம் பரம் தத்வம் வக்தவ்யம் அதுனா த்வயா.
ஹரி ஓம். இந்த குருகீதையினுடைய நான்காவது ஸ்லோகம் வந்து யத் பிராப்ய ந புனர்யாதி நரக சம்சார பந்தனம் ததாவிதம் பரம் தத்துவம் வக்தவ்ய மதுனாத்வய. இங்க என்ன சொல்றாங்க ரிஷி அப்படின்னா, எதை அடைந்த பிறகு மனிதன் வந்து மீண்டும் சம்சார பந்தத்தில் விழுவதில்லையோ, அத்தகைய உயர்ந்த பரம தத்துவத்தை இப்போது தாங்கள் எங்களுக்கு கூற வேண்டும். இந்த ஸ்லோகம் வந்து அதை தான் சொல்லுது. அதாவது போன டைம் ஒரு மாதிரி கேள்வி கேட்டாங்க, இப்ப கொஞ்சம் அந்த கேள்வியை இன்னும் தெளிவுபடுத்துறாங்க. அதாவது ரிஷிகள் வந்து தன்னுடைய கேள்வியில ஏதாவது குழப்பம் இருந்துவிடக் கூடாது அப்படிங்கிறதுனால இன்னும் தெளிவாக அந்த கேள்வியை எழுப்புறாங்க. அது இந்த இடத்துல எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, எதை அடைந்த பிறகு மனிதன் வந்து மீண்டும் இந்த சம்சார பந்தத்தில் விழுவதில்லையோ, அத்தகைய உயர்ந்த பரம தத்துவத்தை இப்போது தாங்கள் எங்களுக்கு கூற வேண்டும் அப்படிங்கிற ஒரு அருமையான விஷயத்த கேள்வியாக முன்வைக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து இந்த ரிஷிகள் வந்து அந்த சூத்த முனிவர் ஆகிய குருவிடத்தில் எப்படி எதிர்பார்க்குறாங்க, ஏதோ ஒரு அற்புத சக்திகளை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களா? கிடையாது. அல்லது நீங்கள் அடைந்த ஏதாவது அதிசய அனுபவங்களை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்களான்னா, அதுவும் கிடையாது. சரி, சொர்க்கத்துக்காவது வழிகாட்டுங்க, எனக்கு சொர்க்கத்துக்கு அடையும் வழியாவது சொல்லி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்களான்னா, அதுவும் கிடையாது. அப்போ என்னதான் அவங்க தெளிவாக கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல கவனிச்சிங்கன்னா, மீண்டும் சம்சாரத்தில் விழாத அந்த உயரிய நிலையை தருகின்ற பரம தத்துவம் எது அப்படிங்கிற ஒரு அருமையான கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஏன்னா மீண்டும் சம்சார பந்தத்தில் எதை அடைந்த பிறகு நாம் விழுவதில்லையோ, அத்தகைய உயர்ந்த பரம தத்துவத்தை தாங்கள் எங்களுக்கு கூற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? இப்ப சம்சாரம் அப்படின்னா என்னங்க? வீட்டுல வைஃப் தான் சம்சாரம், அவங்களை உடனடியா கழட்டி விட்டுட்டு இம்மிடியட்டா நான் துறவரத்துக்கு போயிடலாம், அதுதான் இவங்க எல்லாம் எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இங்க சம்சாரம் அப்படிங்கிற வார்த்தைக்கான பொருள் என்ன அப்படின்னா, பிறப்பு இறப்பு. அதாவது மீண்டும் மீண்டும் இந்த ஜனன மரண சிக்கல்ல மனிதன் வந்து வந்து பிறந்து பிறந்து இறந்துகிட்டே இருக்கிறான் இல்லையா, அந்த பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுபடுறது தான் சம்சாரத்திலிருந்து விடுபடுவதுன்னு அர்த்தம். மனைவி கிட்ட இருந்து பயந்துட்டு ஓடுறது இல்லை, ஏன்னா சம்சாரம் அது மின்சாரம். பிசு ஒரு படம் எடுத்தார்ல, அது மாதிரி ஏதோ மனைவி வந்து நமக்கு மின்சாரம் மாதிரி அப்பப்போ ஷாக் அடிச்சுட்டே இருக்கா. சரி, இவ பிரச்சனையே வேண்டாம், இவகிட்ட இருந்து நம்ம ரிலீஸ் ஆகிடுவோம், உடனடியாக சந்நியாசம் மேற்கொண்டலாம் அப்படின்ட்டு அப்படி ஓடி போறதுக்காக இங்க ரிஷிகள் கேட்கவில்லை. இங்க ரிஷிகள் கேட்கறது எல்லாம் என்னன்னா, மீண்டும் சம்சாரத்தில் விழாத நிலை, இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் சுழலாத நிலையை எனக்கு காட்டி தாருங்கள். அதை பற்றிய ஒரு பரம தத்துவம் இருக்கு இல்லையா, அது என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. அத்தகைய உயர்ந்த பரம தத்துவத்தை இப்போதே தாங்கள் எங்களுக்கு கூற வேண்டும் அப்படிங்கிறத, அதுவும் எப்படி இமீடியட்டா, அதையெல்லாம் தள்ளி கூட போடாதீங்க ஐயா, இப்பயே சொல்லுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஆர்வமா இருக்காங்க. அப்போ இங்க நம்ம இந்த பாடத்துல இந்த இடத்துல நாம் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப இந்த ஸ்லோகம் வந்து ஒரு மூன்று முக்கியமான கருத்துக்களை முன்வைக்குது. அதுல முதல்ல சொல்ற லைன் வந்து, எத் பிராப்ய, பிராப்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது பாருங்க. பிராப்யன்னா எதை அடைய வேண்டும் அப்படிங்கிற அர்த்தம் அதுக்கு. அப்போ இப்போ எதை அடைய வேண்டும், இப்ப நாம படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த அத்வைத வேதாந்தத்துல நம்ம எதை அடைய வேண்டும், செல்வத்தை அடைய வேண்டுமா, புகழை அடைய வேண்டுமா, எதை அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு தெளிவு வேணும் இல்லையா. அந்த தெளிவுல இங்க அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, ஏதோ புதிய ஒன்றை அடைவதல்ல, நம்ம அடைய வேண்டும் என்று எடுக்கின்ற முயற்சியினால ஏதோ புதுசா ஒண்ணு இந்த அத்வைத வேதாந்தத்தின் வழியா அடைஞ்சிட போறோமா அப்படின்னா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏற்கனவே நாம் என்னவாக இருக்கிறோமோ அதை அறிதல் தான் இங்க வந்து அத்வைத வேதாந்தத்தின் அடிப்படை விஷயம். அப்ப நம்ம ஏற்கனவே எப்படி இருக்கிறோம், அந்த ஆத்மாவா இருக்கிறோம், அந்த சுய அறிவா இருக்கிறோம், அந்த விழிப்புணர்வா இருக்கிறோம், அதுதான் நம்முடைய சுயம். ஆனா அது நமக்கு தெரியல, நான் ஆத்மா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல, நான் பிரம்மம் அப்படின்னும் நமக்கு தெரியல, நானே சுய அறிவுன்னு நமக்கு புரியல. அப்ப இதுதான் நம்ம இடத்துல இருக்கிற அஞ்ஞானம். அது எப்படி வந்ததுங்க அந்த அஞ்ஞானம், இந்த உடலையும் மனதையும் நான்னு பற்றுறதுனால வந்தது. அப்ப அப்படி பற்றுறதுனாலதான் இந்த உடலுக்கும் மனதுக்குமான அந்த பிறப்பு இறப்பு சக்கரமும் தொடருது, அதுவே சம்சாரம். அப்ப நம்ம சம்சாரத்தை விட்டுடணும் அப்படின்னா என்ன நடக்கணும், பிறப்பு இறப்பு சக்கரத்தை விட்டுடுறோம். அப்ப இனிமேல் நம்ம வந்து பிறப்பு இறப்புக்குள்ள வரமாட்டோம். அப்ப அதுக்குத்தான் நம்ம இந்த பாதையை அடைய வேண்டும், இந்த பாதையில் பயணிக்க வேண்டும். அப்ப இதை வந்து நம்ம இந்த இடத்துல பிராப்ய அப்படிங்கிற அந்த முதல் வார்த்தையிலேயே புரிஞ்சுக்க முடியுது. அப்போ நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த புருஷார்த்தம் இருக்கு இல்லையா, அறம் பொருள் இன்பம் வீடு, அதாவது சமஸ்கிருதத்துல சொல்றதா இருந்தா தர்மார்த்த காம மோட்சம், தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம். அப்ப மோட்சம் அப்படின்னா அந்த முக்தி வீடு வேறு அப்படிங்கிறது தான் தமிழ்ல அர்த்தமா நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அந்த முக்தி அப்படிங்கிறது ஏதோ ஒரு புதிய நிலையை வந்து உருவாக்குவது கிடையாது. அந்த நிலையை வந்து நீங்க ஏதோ அடைய போறேன், அதை நான் உருவாக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்தா அது தப்பான மைண்ட் செட்டு. அது அப்படியெல்லாம் உன்ன போய் அடையிற விஷயம் கிடையாது. அந்த முக்தி, அந்த மோட்சம், அந்த விடுதலை என்பது நம்மிடத்தில் எப்போதும் இருக்கின்ற உண்மை நிலை. ஆனால் அதை உணர முடியாமல் நம்முடைய அறியாமை தடுக்குது. அப்ப முக்திங்கிற ஒரு நிலையை வந்து இப்ப நமக்கு எது தடுத்துக்கிட்டு இருக்கு, நம்மிடத்துல இருக்கிற அறியாமை. அந்த மோட்சத்துக்கு எது தடையா இருக்கு, நம்மிடத்துல இருக்கிற அறியாமை. அப்ப அந்த அறியாமை நீங்கினால் நம்முடைய இயல்பான சுரூபத்திலே நாம் நிற்க முடியும். நம்முடைய இயல்பான சுரிமம் என்னங்க, அந்த அறிவு, சுய அறிவு. அப்போ அந்த சுய அறிவில் நம்ம எப்போதும் நிற்க முடியும். ஆனால் அது ஏன் அந்த சுய அறிவில் நம்மளால் நிற்க முடியல, அஞ்ஞானம் தான் காரணம், அறியாமை தான் காரணம். அதனால் இப்போ நம்ம அடைய வேண்டும், பிராப்ய அப்படிங்கிற வார்த்தையில் எதையுமே இங்கே அடையிறதுக்கு இல்லை, ஏற்கனவே நம்ம அதுவாக தான் இருக்கிறோம். அதை உணர வேண்டும், அதை அறிய வேண்டும், இவ்வளோதான் விஷயம். அதை வந்து இந்த முதல் வரியிலேயே புரிய வைக்கிறார். அப்புறம் நா புனர்யாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. அதாவது அறியாமை நீங்கிய உடனே நான் ஜீவன் அப்படிங்கிற ஒரு தனித்துவமான அடையாளம் இருக்கு இல்லையா, அதுவும் தானாவே மறைஞ்சு போயிடுங்கிறார். ஏன் அப்படின்னா, இப்ப இவ்வளவு நாள் நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், இந்த உடல் தான் நான், இந்த மனம் தான் நான் அப்படின்னு அபிமானம் பண்ணோம். அப்புறம் அந்த உடலுக்கு கொடுக்கப்பட்ட தகுதிகள் அடிப்படையில் நான் இன்னார் இப்படிப்பட்டவன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சில அடையாளத்தை உண்டாக்கி வச்சுக்கிட்டோம். அது எப்படிப்பட்ட அடையாளங்கள், நான் அப்பா, மாமா தாத்தா அப்படின்னு அவங்கவுங்களுக்கு மற்றவர்களால் ஏற்றி வைக்கப்பட்ட ஒரு தகுதி, ஒரு அடையாளம் இருக்கு இல்லையா, அதை வந்து நான் அப்படின்னு நம்பிட்டோம். அதனால நான் இவருக்கு அப்பாங்கிறோம் அல்லது இவருக்கு மகன்கிறோம், இப்படி நம்ம தகுதியை அந்த அடிப்படையில் ஒரு அடையாளமாக உருவாக்கிக்கிட்டு அந்த அடையாளத்திலே சிக்கிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஏன் அந்த அடையாளம் நமக்கு மாட்ட வச்சிடுச்சுன்னா, அறியாமை. அது உண்மை என்று மனம் நம்புது, அந்த உறவுகளை உண்மை என்று மனசு நம்புது, அது தற்காலிகமாக நம்பும். ஆனால் அந்த மனதுக்கான புரிதல் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இல்லை, எல்லாம் என்னுடைய சுய அறிவில் தோன்றுறதுங்கிறது புரிய வரும். ஏன்னா இந்த மனம் வந்து அந்த விஷயங்களை உண்மைன்னு நம்புறதுனால தான் அதில் பற்றும் வைக்குது, அதில் பரிதாபப்படுது. நம்ம இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். ஒரு தாய் செய் உறவில் கூட மகனை வந்து பொத்தி பொத்தி அந்த அம்மா வளர்த்தாங்க, ஆனால் அவன் வெளிநாடு போயிட்டான். அந்த அம்மா ரொம்ப வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு அதை நினச்சி நினச்சியே சீக்கிரம் போய் சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம உதாரணங்கள் பார்த்தோம். அப்போ இதெல்லாம் ஒரு பற்றாக மாறுது நமக்கு. வந்து இந்த மாதிரி விசய சுகங்கள் வந்து உண்மை என்று மனம் நம்புறதுனால அதில் நம்மளை மாட்ட வச்சிடுது. இப்போ நாம் இது மாதிரி அத்தியாத்ம ஞான பாடங்களில் வந்து விசாரணை பண்ணி விவேகத்தால் விழிச்சுக்கிட்ட பிறகு இதெல்லாம் வந்து போகிற ஒரு தோற்றம், நம்முடைய இருப்புனால இதெல்லாம் இருக்குது. அது இருக்கட்டும், அது அதனுடைய கதாபாத்திரத்தை அது அழகாக செய்யுது. அதை போய் நான் ஏன் தொந்தரவு பண்ணணும், அதை புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போகிறது தான் இங்கே நம்முடைய பகுத்தறிவு பரிமாணத்தினுடைய உயர் பரிமாணமாக பார்க்குறோம். அப்போ அந்த அறியாமை நீக்கிக் கொள்வதற்கு தான் இந்த அத்தியாத்ம ஞான கல்வி நமக்கு தேவைப்படுது அப்படிங்கிறது இங்கே நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த அறியாமை நீங்கிய பிறகு நான் ஜீவன் என்ற தவறான அடையாளம் மறைந்து விடுகிறது. அப்போ அதனால் சம்சாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏதோ நம்ம வந்து வந்து போகிற ஒரு வெளிப்புற நிகழ்வு கிடையாது. நம்ம ஏதோ உடம்பு எடுத்துகிட்டு வருவோம், அப்புறம் உடம்பு விட்டுட்டு போயிடுவோம். இந்த இறப்பு பிறப்பு மரணம் ஜனனம் அப்படிங்கிறதெல்லாம் ஏதோ வெளியிருந்து நடக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்களா. இதுக்கு பேர் தாங்க அஞ்ஞானம். இதெல்லாம் அறியாமையின் அனுபவங்கள். அந்த அறியாமை நம்ம இடத்துலேருந்து நீங்கிட்டா உண்மையில் நாம் யாருங்க, அந்த ஆத்மா. அது வருவதும் இல்லை போவதும் இல்லை. அது எப்போ வந்துச்சு, அது எப்போ போகிறதுக்கு? அப்போ அது வரவும் இல்லை போகவும் இல்லை. அப்போ வந்து போனது எது? இந்த உடலும் மனசும் தானே வந்து வந்து போகுது. ஆனால் அந்த உடலோ மனமோ நான் அல்லவே, அது வெறும் தோற்றம் தானே, என்னை பிரதிபிம்பிக்கின்ற ஒரு உபாதி தானே. அப்போ அது புரிஞ்சிட்டா நாம் என்ன பண்ணுவோம், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத பொழுதுதான் நம்முடைய அறியாமை முற்றிலும் நீங்கியதாக அர்த்தம். அதை இந்த இடத்துல புரிய வைக்கிறாங்க. இதே ஸ்லோகத்தில் பரம் தத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது. ஏன் இங்கே வந்து ரிஷிகள் வந்து குரு எப்படி இருப்பாருங்க, குருவை காட்டி கொடுங்க அப்படின்னு கேட்கல. பரம் தத்துவம், அந்த பரமாத்மாவினுடைய தத்துவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, இங்கே ரிஷிகள் வந்து குருவை பற்றி கேட்காம பரம் தத்துவத்தை பற்றி ஏன் கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ குரு எதை காட்டி கொடுக்குறார், அந்த பரமனை பரபிரம்மத்தை காட்டி கொடுக்குறார். அப்போ இந்த இடத்துல குரு அப்படிங்கிற ஒரு கண்ணாடி வந்து நம்மளை காட்டி கொடுக்கும். அது காட்டி கொடுத்த உடனே நான் யார் என்று நமக்கு புரிந்த உடனே நம்முடைய சுயம் என்ன, அந்த தூய அறிவு, சுய அறிவு, பரமன் பிரம்மம் அப்படின்னு நமக்கு புரிஞ்சிடும். அப்போ அந்த நிலையில அந்த பரமாத்மா தான் நான் என்று நம்மை உணர்வதற்கான ஒரு விஷயத்தை இங்க விரும்புறாங்க ரிஷிகள். அதை தான் இங்க காட்டி கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து முண்டக பண்ணிடுதம் இதை பொறுத்துது, இந்த ஸ்லோகத்தை பொறுத்துது. ஏன்னா இப்போ ரிஷிகள் எல்லாம் இப்படி வந்து சூத்த முனிவர் இடத்துல கேட்குறாங்க, எனக்கு அந்த பரம தத்துவத்தை காட்டி கொடுங்க. எப்படி காட்டி கொடுக்க சொல்றாங்க பரம தத்துவத்தை, படிக்கிறேன் பாருங்க. எதை அடைந்த பிறகு மனிதன் மீண்டும் சம்சார பந்தத்தில் விழுவதில்லையோ, அத்தகைய உயர்ந்த பரம தத்துவத்தை இப்போது தாங்கள் எங்களுக்கு கூற வேண்டும். அப்போ எதை அடைந்து விட்டால் நமக்கு அந்த சம்சார பந்தம் உண்டாகாதோ, மீண்டும் இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்தில் நாம் விழமாட்டோமோ, அப்படிப்பட்ட உயர்ந்த பரம தத்துவத்தை காட்டி கொடுங்கள் அப்படின்னு தான் இங்க கேட்கறாங்க இல்லையா. அதை அப்படியே முண்டக உபநிடதம் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது பகுதியில எட்டாவது ஸ்லோகத்துல ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, வித்யதே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வ சம்சயாக சீயதே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. இது வந்து முண்டகோபனிடம் ஒரு அருமையான தெளிவை நமக்கு இந்த இடத்துல கொடுக்குது. எப்படி கொடுக்குதுன்னா, அந்த பரம தத்துவத்தை, அந்த பரபிரம்மத்தை உணர்ந்த உடனே, உணர்ந்த மறு வினாடியிலேயே இதய முடிச்சு அறுபடுகிறது. அதுதான் சொல்றாங்க ஹிருதய கிரந்தி. கிரந்தினா முடிச்சு, அந்த இருதயம் முடிச்சு உடனே அறுபட்டு விடும். உடனே அறுபட்டு விடும்னா என்ன, அந்த இதயம் முடிச்சு தான் நமக்கு விடுபட முடியாம கட்டி போட்டிருக்கு, நமக்கு அந்த சம்சாரத்துல சிக்க வச்சிருக்கு. அதை வந்து இந்த உபநிடதம், முண்டக உபநிடதம் எப்படி சொல்லி கொடுக்குதுன்னா, அந்த பரபிரம்மத்தை உணர்ந்த உடனே, உணர்ந்த உடனே உங்களுக்கு இதயம் முடிச்சு அறுபட்டு விடுகிறது. அந்த வினாடியிலேயே அந்த சாதகனுடைய அனைத்து சந்தேகங்களும் தீர்ந்து விடுகின்றன. சந்தேகங்கள் மட்டுமா தீருது? இல்லை, அவனுடைய கர்ம பந்தமும் கரைந்து விடுகிறது. சீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே அப்படின்னு அருமையா புரிய வைக்குது. அப்போ எப்போது நீங்க அந்த பரம தத்துவத்தை, அந்த சுய அறிவை உணர்ந்து விட்டீர்களோ, அந்த வினாடியிலேயே உங்களிடத்துல இருக்கின்ற அத்தனை முடிச்சுக்களும் அவிழ்ந்து விடும். அறியாமை முடிச்சுக்கள் எல்லாம் அவிழ்ந்து விடும். ஏன்னா அதை அவுக்க முடியாம மாட்டிக்கிட்டு இருந்தீங்க, சிக்கிக்கிட்டு இருந்தீங்க. அது யாராலையும் அவுக்கவும் முடியாது. ஏன்னா அது நீங்க உருவாக்கிட்ட முடிச்சு. அந்த முடிச்சினுடைய கட்டுக்களை அவிழ்க்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்பதான் அந்த பரம தத்துவமே குருவா வருது. அது குருவா வந்து உங்களுக்கு உங்களை காட்டி கொடுக்குற அந்த வித்தையை கற்றுக் கொடுத்த மறு வினாடி உங்களுக்கு உடனே தன்னுடைய அஜ்ஞானங்கள் பூரா நீங்குது. ஏன்னா அந்த அஜ்ஞானங்கள் தான் முடிச்சுக்கள், அதுல மாட்டிக்கிட்டு இருந்துட்டீங்க. இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் அப்படின்னு, இதுதான் நித்தியம்னெல்லாம் நீங்க இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, அது எதுவுமே சத்தியம் கிடையாது, எதுவுமே நித்தியம் கிடையாது, எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து மித்தியா, வெறும் தோற்றம் தான். ஆனா எது சத்தியம்? பிரம்மம் மாத்திரம் சத்தியம். அப்ப அதை புரிய வைக்கணும் இல்லையா, அந்த பிரம்மம் மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தன்மையை நமக்குள்ள நம்ம ஆழமா உள்வாங்கிட்ட மறு வினாடி, அதுதான் நித்தியமா இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து வந்து போற விஷயங்கள், இது எதுவும் நம்ம கூட வராது. அதான உண்மை. ஏன்னா எல்லா மகான்களும் அதை தெளிவுபடுத்துறாங்க. நம்ம ஏற்கனவே பட்டினத்தார் பாடல்கள்லயும் நான் அதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவழிக்கு. அப்போ ஒரு காது அருந்து போன ஊசி கூட கடைசி காலத்துல கூட வராது அப்படிங்கும் போது, இந்த உலகத்துல எது நம்ம கூட வரப்போகுதுங்க? அப்போ அதையெல்லாம் பிடிச்சி வச்சு என்ன பண்ண போறோம்? கோடி கோடியா பணம் இருந்தாலும் கூட எடுத்துட்டு போக முடியாது. ரொம்ப அன்பான உறவுகள் இருந்தாலும் கூட கூட்டு போக முடியாது. அப்ப இங்க யாருமே நம்ம கூட வரமாட்டாங்க, எதுவுமே நம்ம கூட வராது. நம்ம எப்படி வந்தோமோ அப்படியேதான் போக போறோம். அப்ப அந்த உண்மை நமக்கு புரிஞ்சிட்டா, இங்க உண்மையிலே வருவது போவது எதுங்க? இந்த மனசு தான் இந்த மாதிரி ஆசைப்பட்டு இதெல்லாம் எனது என்னுடையது அப்படிங்கிற அபிமானத்துல மாட்டிக்கிட்டு, அந்த கர்த்தா போக்தா, நான் செய்கிறேன் நான் அனுபவிக்கிறேன்ங்கிற அந்த ஒரு ஆணவத்துல சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள போன உடனே புரிய வந்துடுது, அந்த சுய அறிவு தான் இங்க இருக்குது, அந்த அறிவின் அதிஷ்டானத்துல இங்க எல்லாம் இருக்குதுன்னு புரிஞ்ச பிறகு, தானாகவே நம்மை சுற்றி இருக்கிற விசய சுகங்கள் மீது நம்ம இடத்துல இருக்கிற பற்று தானா போயிடும். போய்த்தான ஆகணும். ஏன்னா இங்க பற்றுவதற்கு தனக்கு வேறாக ஒன்றும் இல்லை. இங்க விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க துவைதிகளா இருந்தீங்கன்னா தான் ஏதோ அதை நான் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன், அப்புறம் அதை விடணுங்கிறாங்க. எப்படிங்க விடுறது அப்படின்னு மனசு வேதனைப்படும். இப்போ நிறைய பணம் இருக்கு, அந்த பணத்தெல்லாம் நாலு பேர் கொடுத்துருங்க அப்படின்னா என்னங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை நாலு பேர் கொடுக்க சொல்றீங்க, அதெல்லாம் முடியாது அப்படின்போம். சரி, உறவுகளையாவது விட்டுட்டு வாங்க. ஐயோ, அது எனக்கு முக்கியமான உறவுங்க, அவங்களெல்லாம் விட்டா நான் எப்படிங்க வாழ்றது? அவங்க எனக்கு எவ்வளவு அன்பா என்ன அரவணைச்சு வாழ்த்திட்டு இருந்தாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன், அதெல்லாம் விடவே முடியாது அப்படின்னு மனசு சொல்லுது. அப்ப இங்க இப்படிதான் சொல்றாங்களா ரிஷிகள், எல்லாத்தையும் விட்டுட்டு வா, உன் பேங்க் பேலன்ஸ் எல்லாம் என்னுடைய பேருக்கு எழுதி வை அப்படின்னு நான் சொல்றாங்க? அப்படி சொல்லல. இங்க விஷயம் என்ன அப்படின்னா, இங்க அந்த நீ அந்த சுய அறிவு அப்படின்னு உங்களை காட்டி கொடுத்த மறு வினாடி அவங்க எல்லாமே உங்களுக்கு வேற இல்லை. விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு வேற இல்லை. வேறையா இருந்தா தானே நீங்க அவங்கள விடுவேன் விடமாட்டேங்கிற அந்த இருமையான விஷயத்துக்கு பிரச்சனை. நமக்கு வேறாக ஒரு பொருள் இருந்தால்தான் அது எனக்கு வேணும் அல்லது வேண்டாம் அப்படிங்கிற ரெண்டு பிரச்சனை வரும். அது உறவுகளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், எனி ஒன் ஏதாவது இருந்தாலும் நமக்கு அப்படி ஒரு அபிமானம் இருக்கிறத விட முடியாது. ஆனால் இங்கே அத்தியாத்ம ஞானம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் விடுறதுக்கு ஒன்றுமே இல்லை, இருக்கிறது ஒன்று மாத்திரம் தானப்பா, அதிலிருந்து எதை போய் நீ பற்றுவ, பற்றுவதற்கு இரண்டாவது பொருள் இல்லை அப்படின்னு ஒரு அருமையான விஷயத்தை தான் இந்த அத்வைத ஞானம் நமக்கு புரிகிற ஆழமான விஷயம். அதை நீங்கள் நல்லா உள்வாங்கிக்கணும். அதை வந்து திருவள்ளுவரும் சொல்றாருன்ட்டு நான் அந்த திருக்குறள் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்துவேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றுக பற்றுவிடற்கு. அந்த பற்றை விடுவதற்கு பற்றற்றான் பற்றினை பற்ற வேண்டும். அப்ப என்ன பற்றற்றான் பற்று? எதையுமே பற்றாம ஒன்று இருந்துகிட்டு இருக்கு, அதுதான் சுய அறிவு. அந்த சுய அறிவு வந்து எதையுமே பற்றாது. ஆனால் அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் தான் எல்லாம் தோன்றி இருந்து மறையுது. அப்போ இங்கே சிருஷ்டி ஆகிறதும் அது லயமாகிறதும் எதன் அடிப்படையில் இருக்கு? அந்த சுய அறிவின் அடிப்படையிலேயே இருக்கு. அப்போ நம்ம இந்த இடத்துல அதை நல்லா உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, அந்த பிரம்மத்தை, அந்த சுய அறிவை உணர்ந்த மறு வினாடி நம்முடைய அவ்வளவு அறியாமைகளும் நீங்கி நாம் அந்த ஆனந்த சுயத்திலே சொரூபத்திலே நிற்க முடியும். அப்போ இங்கே எதையும் விடுறதுக்கு இல்லை, எல்லாம் நானே, எல்லாம் எனக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிற ஒரு ஆனந்தம் ததும்பு பாருங்க, அங்கதான் உங்களுக்கு உண்மையான அந்த ட்ரூ லவ் இருக்கு, அங்கதான் உண்மையான அன்பு இருக்கு, அங்கதான் உண்மையான அமைதி இருக்கு, அங்கதான் ஒரு ஆனந்தம் இருக்கு. அங்க இரண்டாவது பொருள் இல்லை நீங்க பிடிக்கிறதுக்கு. அங்க இருப்பதெல்லாம் நானே, என்னுடைய இருப்பினால் இங்க எல்லாம் இருக்கிறது அப்படிங்கிற அந்த தெளிவு வரும்போது இங்க கொடுக்கறதுக்கும் ஒண்ணும் இல்லை, எடுக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை. அப்ப இங்க அந்த நிலை உண்மையான உயர்நிலை பரிமாணம், அதை உணரணும் தான் இங்க மகான்கள் சொல்றாங்க. அதை வந்து பகவத்கீதையே சொல்லும். பகவத்கீதையில 8வது அத்தியாயத்துல 15வது ஸ்லோகம், மாம் உபேத்திய புனர்ஜன்ம துக்காலயமாஸ்துவம் நாப்னுவந்தி மகாத்மானஹ சம்சித்திம் பரமாம் கதா. இது வந்து பகவத்கீதையினுடைய 8வது அத்தியாயம். இது என்ன சொல்லுதுன்னா, பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றார், என்னை அடைந்த மகாத்மாக்கள், மா முபேத்திய புனர்ஜன்ம துக்காலமயமாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானகா, மகாத்மாக்கள் மிக உயர்ந்த ஞானிகள், உத்தமர்கள், என்னை அடைந்த மகாத்மாக்கள் ஞானிகள் துயரமான இந்த நிலையற்ற பிறவியை மீண்டும் அடைவதில்லை. இதுதான் பகவத்கீதையினுடைய அருமையான இடம். அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அந்த சுய அறிவா இருந்து பேசுறாரு. பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் வந்து அந்த சுய அறிவுல நிக்கிறாரு. அந்த சுய அறிவுல இருந்து என்ன சொல்றாருன்னா, என்னை அடைந்த மகாத்மாக்கள், அப்போ யாரெல்லாம் இந்த அஞ்ஞானத்தை நீக்கிக்கிட்டு நான் தான் அந்த சுய அறிவு என்று தன்னுடைய சுயத்துல நிற்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த நிலையற்ற பிறப்பு இறப்பு என்கின்ற சம்சாரம், ஜனன மரணமும் இல்லாத நிலை உண்டாகிவிடும். அவர்கள் மீண்டும் இந்த சம்சார சக்கரத்தில் சிக்குவது கிடையாது அப்படிங்கிறத பகவத்கீதையும் கன்ஃபார்ம் பண்ணுது. ஏன்னா நம்ம வந்து எதை அடைந்தால், அந்த பரம தத்துவத்தை நாம் உணர்ந்தால், மறு வினாடி நம்முடைய அத்தனை அஞ்ஞான முடிச்சுக்களும் அவிழ்ந்து விடுகின்றன. அப்ப அந்த நிலையை நாம் இங்க அடைய வேண்டும் என்று அந்த ரிஷிகளே எதிர்பார்க்கிறார்கள். அந்த நிலையை காட்டிக் கொடுங்கள் என்று குருவிடம் வேண்டுகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த 4வது ஸ்லோகத்துல பார்க்க முடியுது. அப்ப இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு ஒரு ஆழமான கேள்வியை எழுப்புது. அது எப்படிப்பட்ட கேள்வி நமக்குள்ள நாம் இந்த ஸ்லோகத்தின் மூலமா எழுப்பிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் இந்த ஆன்மீக வாழ்க்கையை தேடி வந்திருக்கேன். இப்போ நான் வந்து இந்த ஆன்மீகம்னா ஏதோ ஆண்டவனை அடையலாம், அந்த ஆன்மாவை உணரலாம் அப்படின்னு நான் ஆசைப்பட்டு தாங்க இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வந்தேன். ஆனா இந்த ஆன்மீக வாழ்க்கையில நான் வந்து என்னை நான் மேம்படுத்துவதற்காக இது போன்ற அத்தியாத்ம ஞான பாடத்தை தேடுகின்றேனா, அல்லது சம்சாரத்தின் மூல காரணமான அறியாமையை முற்றிலுமாக அகற்றுவதற்காக தேடுகிறேனா அப்படின்னு நமக்குள்ள நம்ம ஒரு கேள்வியை எழுப்பி பார்க்கணும். இந்த கேள்வியினுடைய டெப்த் என்ன அப்படின்னா, இப்போ ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, ஆன்மீகம் ஆன்மா அப்படின்னா என்ன, அந்த ஒரே இருப்பு பரமாத்மா இருக்கார், அதை வந்து நம்ம ஆன்மா அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த ஆன்மாவை அறிவது தான் ஆன்மீகம், தன்னை அந்த ஆன்மா என்று உணர்வது தான் உண்மையான ஆன்மீகம். அப்போ அந்த ஆன்மீகத்தில் நிறைய வழிமுறைகள் இருக்கலாம், அது படிநிலைகளாக இருக்கலாம், சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற படிநிலைகளில் கூட பயணம் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் அந்த மாதிரி நம்ம பயணம் பண்ணி அந்த ஆன்மீக வாழ்க்கையை நாடி தேடி நான் அடைவதின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ நாம் இந்த மனித வாழ்க்கையில் நாம் ஏதோ சர்வைவல் ஆகிறதுக்கு இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்திக்கலாமா, இல்லை உண்மையிலேயே நாம் இந்த ஆன்மீகத்தை பயன்படுத்தி நம்முடைய மூல காரணமான அறியாமையை போக்கிக் கொள்ளலாமா இப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு பாருங்களேன். அவங்க அவங்களே சுயமா சிந்தனை பண்ணி கேட்டு பாருங்க, அவங்கவங்க மனநிலை தெரியும், நிச்சயமா அவங்கவங்க மனநிலை நல்லா புரியும். ஏன் அப்படின்னா, நம்ம ஆன்மீகம் அப்படிங்கிற நிலையில நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இப்போ ஆன்மீகத்தை வியாபாரமாக்கிட்டாங்க. ஆன்மீகத்துக்குள்ள வந்துட்டா எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம், யாரெல்லாம் எப்படி மாட்ட வைக்கலாம் அப்படின்னு மணி மைண்டடா ஆன்மீகத்தை கொண்டு போய் அதில் வந்து நிறைய இந்த பரிகாரம் பூஜை அப்படி ஒரு கூட்டம் அப்படி ஒரு பக்கம் போகிற மாதிரி இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, ஆன்மீகத்திலேயே நிறைய பணம் பண்ணுற வழிகளை கற்று வச்சுருக்காங்க. அப்போ இது மாதிரி நிறைய பேர் ஆன்மீகம்ங்கிறத ஒரு வாழ்க்கையினுடைய தேவைக்காக பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரி பயன்படுத்தி வாழுகின்ற வாழ்க்கை வந்து ஆன்மீகத்துக்கு உபயோகப்படுது அவங்களுக்கு. ஆனால் உண்மை என்ன, உண்மையான ஆன்மீகம் சர்வைவல் ஆகிறதுக்காக இங்கே ஆன்மீகத்தை நாடி வர்றது, நம்ம வாழ்க்கையில் நம்முடைய பொருளாதார பிரச்சனைகள் அல்லது வேற பிரச்சனைகளை நமக்கு நீக்கிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆன்மீகம் தேவையில்லை. நம்ம சராசரி மனித வாழ்க்கையில் நம்ம பொருளாதாரத்தை நோக்கி போனாலே போதும், நம்முடைய பெரும்பாலான பிரச்சனைகளை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஆனால் ஆன்மீகம்ங்கிற இடத்துல வந்து நம்ம பொருளாதாரத்தை உண்டு பண்ண விரும்புகிறோம் பாருங்கள், அங்கே தான் நம்ம மாற்றோம். அப்போ இந்த நிலை இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் இது தெரியாமல் ஆன்மீகத்தை காசு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகும், ஏகப்பட்ட கர்மாக்களாக சேர்ந்து அவங்கள பின்னாடி அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் தள்ளிடும். அப்போ இங்கே இதை நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல குரு தத்துவம் எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, நம்முடைய பிறப்பு இறப்புக்கு காரணமாக இருக்கிற இது மாதிரி கர்ம பந்தங்கள், நம்ம ஆன்மீகம்னு ஆசைப்பட்டு அதன் மூலமாக பற்றுக்களை உண்டாக்கி அதன் மூலமாக பணம் பண்ணி பாவங்களை சேர்த்து மீண்டும் மீண்டும் இந்த சம்சார சக்கரத்தில் சுற்றுறதுலேருந்து விடுபடணும் அப்படின்னா, இது போன்ற அறியாமைகளை நாம் அகற்ற வேண்டும். முதல்ல நம்ம இடத்துல தவறான புரிதல்கள் இருக்கு, அந்த தவறான புரிதல்களை முற்றிலுமாக அகற்ற வேண்டும். அந்த அறியாமையை நம்மை விட்டு நீங்கின மறு வினாடி அந்த பரம தத்துவம் நம்ம இடத்துல பிரகாசிக்க தொடங்கும். அந்த பிரகாசத்தினால்தான் நாம் நம்மை ஒளிர வைக்க முடியும். அப்போ இந்த வாழ்க்கை எவ்வளவு புனிதமானது நமக்கு புரிய வரும், அரிதான மனித பிறவி எவ்வளவு மகத்துவமான ஒரு வாழ்க்கை என்பது அறியப்படும். அப்போ இந்த வேறுபாட்டை இங்கு அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த வேதாந்த பயணம் நமக்கு தேவைப்படுது. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையாகவே அமையுது என்பதையும் இங்க பார்க்கணும். அப்போ இந்த ஸ்லோகத்துல யத் பிராப்ய அப்படிங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்துறாரு, அத்வைத உண்மையை இங்க புரிய வைக்கிற இந்த வார்த்தை. அதுதான் இந்த முக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏதோ புதிதான ஒரு அனுபவத்தை நாம் அடைவதற்காக கிடையாது, மாறாக நாம் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கிறோம், அந்த ஆத்மாவாகத்தான் இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர வைக்கணும். அதுதான் இங்கே விஷயம். அப்போ இங்கே புதிதாக எதுவும் உருவாக்கப்பட வேண்டியது கிடையாது, எதையும் அடைய வேண்டியது கிடையாது. அந்த அறியாமை நீங்கின மறு வினாடி நாம் அந்த சுய அறிவாகத்தான் இருக்கிறோம் என்பது நம்மால் உணரப்படுகிறது. அதை தான் இந்த 4வது ஸ்லோகம் ரொம்ப அருமையா மையப்படுத்தி காட்டுது. அதை தான் ரிஷிகளும் விரும்பி கேட்கிறாங்க, பரம தத்துவத்தை காட்டி கொடுங்கன்னு கேட்கிறாங்க. அந்த ஸ்லோகத்தை மீண்டும் படிக்கிறேன். எதை அடைந்த பிறகு மனிதன் மீண்டும் சம்சார பந்தத்தில் விழுவதில்லையோ, அத்தகைய உயர்ந்த பரம தத்துவத்தை இப்போது தாங்கள் எங்களுக்கு கூற வேண்டும் அப்படிங்கிறது இந்த 4வது ஸ்லோகத்தினுடைய மைய கருத்தை பார்க்குறோம். அப்போ இந்த இடம் நமக்கு இதுதான் முக்கியமான விஷயம். நம்ம எதை அடைஞ்சிட்டா துயரங்கள் எல்லாம் நீங்கி விடுமோ, அஜ்ஞானம் எல்லாம் மறைந்து விடுமோ, அதுதான் இங்கே உண்மையாக இருக்குது, அதை மட்டும் காட்டி கொடுங்கங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களும் வேதங்களை எல்லாம் படித்து வந்த ரிஷிகள் தான், அதனால தெளிவாக இருக்காங்க. அப்போ இங்கே குரு அப்படிங்கிறவர் அந்த சம்சாரத்திலிருந்து நம்மை தப்பிக்க செய்பவர் மாத்திரமான்னு கேட்டா, சம்சாரம் என்பது ஒரு அறியாமை தோற்றம் என்பதை நமக்கு உணர்த்தி நம்முடைய நித்திய ஆத்மஸ்வரூபத்திலே நிலை நிறுத்துகிறார் என்பதாகத்தான் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க குருங்கிறவர் வந்து ஏதோ நம்முடைய கஷ்டத்தை நீக்கிடுவார், நம்முடைய துயரத்தை போக்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது. அவர் ஒன்றும் மேஜிஷியன் கிடையாது, சித்து விளையாட்டு பண்றவர் கிடையாது. அதாவது குரு தத்துவத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னா, நீ யார் என்பதை உணர்த்தி விட்டு போயிடுவார், அவ்வளவுதான். அஜ்ஞானத்தால நாம் என்னென்ன தவறா புரிஞ்சு வச்சிருந்தோமோ அதையெல்லாம் நீக்கி விட்டுருவார், அவ்வளவுதான். அதை நீக்கின மறு வினாடி நாம தான் இருக்கிறோம். அவர் ஒன்றும் புதுசா நமக்கு எதையும் கொடுக்கல. அதை புரிஞ்சுக்கிறது தான் இங்க இந்த அத்வைதத்தினுடைய அற்புதமான விஷயமா பார்க்கிறோம். இதனுடைய தொடர் வகுப்பு நாளை பார்க்கலாம். ஸ்லோகம் 5 நாளைக்கு பார்ப்போம். நேரம் கருதி வகுப்பை நிறைவு செய்கிறேன். நன்றி. ஓம் தத்சத்.